الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله إن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا صدق الله العظيم سروة فلسفة الشيخ ديك نائن الله وردك ورساهكم الحمد لله அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி இன்றைய புத்தகா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் இம்மொயிரலை மேலான ஹதரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனைவரும் பிற்கால தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள் சாபி அவர்கள் சபகம் சாபிகள் முஸ்லிமான மொமீனான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் ஜமாதானம் என்னும் உண்டாவதாம். அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேரகாலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாடும் அரிய நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹின் அனைவரையும் சேர்த்துக் கொள்வான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு புனிதமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார். அந்த புனிதமான மார்க்கத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்ற அளவுக்கு அந்த மார்க்கத்திலே எல்லா விவகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த வகையிலே இன்றைய குத்துபாவிலே உங்களோடு நாம் பேச இருக்கின்ற தலைப்பு எது என்றால், இஸ்லாம் திருமண வாழ்வுக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம், ஒரு முஸ்லிம் மன வாழ்வினூடாக அந்த திருமண வாழ்வினூடாக எப்படி சந்தோஷத்தை அடைந்து கொள்ள முடியும் என்ற விடயத்தை தான் உங்களோடு பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னதாக இஸ்லாம் இந்த திருமணத்தை எந்த அளவு முக்கியத்துவமாக கருதியிருக்கிறது என்ற விடயத்தை பார்த்துவிட்டு வருவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். ஆரம்ப மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொற்று இந்த உலகத்திலே பிறக்க இருக்கின்ற இறுதி மனிதர் வரைக்கும் உள்ள ஒரு சுன்னாதான் நிக்கா, ஒரு இபாதத்தான் நிக்காக இருக்கிறது. எல்லா நபிமாரும் நிக்காம் செய்திருக்கிறார்கள். இந்த உலகத்துக்கு வந்த நபிமார்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கென்று அல்லாஹ்
பிள்ளை பாக்கியங்களை சிலருக்கு கொடுத்திருக்கிறான். இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அனுப்பிய நபிமார்களும் திருமணம் முடித்து அந்த திருமணத்தினூடாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார்கள். திருமணத்தினூடாகவும் அவர்கள் நல்லதொரு இன்பத்தை இந்த உலகத்திலே அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை குர்ஆன் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனை முழுமையாக்கக்கூடிய ஒரு இபாதத்தாகவும் சுன்னத்திருக்கிறது. இந்த நிக்கா என்று சொல்லக்கூடிய சுன்னா ஒரு மனிதன் அரை மனிதனாக இருக்கின்ற மனிதனை முழுமைப்படுத்தக்கூடியது நிக்கா என்று சொல்லலாம். இன்று சாதாரணமாக 1 லட்சம் 2 லட்சம் மாதாந்தம் பணம் பெறுவதற்காக, ஊதியம் பெறுவதற்காக ஜப்பான் அல்லது கனடா அல்லது வளர்ந்து வருகின்ற வளர்ந்த நாடுகளுக்கு செல்வதற்காக 3 மாதம் 6 மாதம் கோர்ஸ் போகக்கூடியவர்கள் லைஃப் பார்ட்னர் எங்களுடைய வாழ்க்கையினுடைய துணைவியை தெரிவு செய்வதற்கு முன்னதாக அந்த நிக்காகை பற்றி நாங்கள் எத்தனை பேர் படித்திருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் முடிப்பதற்கு முன்னதாக நாம் படிக்க வேண்டிய ஒன்று, நாம் எந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறோமோ கண்ணியமானவர்களே பெண் என்பவள் யார் என்பதை நாம் படிக்க வேண்டும். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதன் பலவீனமானவன், அதிலும் பெண்கள் அதைவிட பலவீனமானவர்கள், பெண்கள் புத்தியிலே குறைவு உள்ளவர்கள், பெண்கள் வளைந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். எனவே இப்படிப்பட்டவள் தான் ஒரு பெண் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸுகளின் ஊடாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் திருமண வாழ்வுக்குள் நுழைவதற்கு முன்னதாக அதை பற்றிய தெளிவு, அதை பற்றிய ஆழமான அறிவு அந்த கணவனுக்கு அந்த ஆண் மகனுக்கு தேவைப்படுகிறது என்பதை ஷரியா தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஒன்று, பணத்துக்காக, செல்வத்துக்காக. 2, அவருடைய அழகுக்காக. 3, அவருடைய பரம்பரைக்காக. 4, அவருடைய மார்க்கத்துக்காக. எனவே இந்த நானும் ஒரு பெண்ணை தெரிவு செய்கின்ற போது பார்க்க வேண்டிய அம்சங்கள். இதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 4 இலும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது, முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டியது மார்க்கம், தீன். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அழகை மாத்திரம் நோக்கமாக வைத்து திருமணம் முடிக்கிறார்களோ, தோல் வெள்ளையாக இருக்கிறது, வெள்ளை நிறமாக இருக்கிறாள் என்பதற்காக திருமணம் முடிக்கின்றார்களோ, அல்லாஹ் அவர்களை கேவலமாக்காமல் முத்தாக்க மாட்டான் என்று ஹதீஸ்கள் எச்சரிக்கையாக இருக்கிறார். அழகு மாத்திரம் தான் நோக்கம். இன்னும் சிலருடைய நோக்கம் பணம், செல்வம். பெண்ணை திருமணம் முடித்து நான் கோடீஸ்வரர் ஆக வேண்டும், அந்த பெண்ணை திருமணம் முடித்து நான் பணக்காராக வேண்டும். எனவே திருமணத்துடைய நோக்கம் என்ன? இந்த மனைவியினூடாக நான் சந்தோஷத்தை அடைந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும், இந்த குடும்ப உறவினூடாக நான் பிள்ளைகளை பெற்று சுவர்க்கவாதிகளை ஆக்க வேண்டும் என்றல்ல, மாறாக பணத்தை அடைந்து நான் ஒரு செல்வந்தனாக மாற வேண்டும். எனவே ஹதீஸுகளில் அதிலும் எச்சரிக்கையாக வந்திருக்கிறது, யார் பணத்தை மாத்திர நோக்கமாக வைத்து திருமணம் முடிக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் ஏழையாக்காமல் முத்தாக்க மாட்டான், அவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கவேன். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே திருமணம் முடிப்பதற்கு முன்னதாக திருமணத்தை பற்றிய அறிவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த அறிவை பெற்றுத்தான் நாம் திருமணம் முடிக்கவே. இன்று எங்களுடைய வாலிபர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்திதான், நிம்மதியாக இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம், எப்போது திருமணம் முடித்தோமோ அதற்கு பின்னால் எங்களுடைய நிம்மதி எல்லாம் எங்கே போனதென்று கிடைக்கவில்லை, எங்கே போனதென்று தேட கிடைக்கவில்லை, அந்த அளவுக்கு நிம்மதியை இழந்து விட்டோம் என்று சொல்லுவார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிம்மதியை நாம் எங்கே தேட வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு நிம்மதியை ஏராளமான விடயங்களை வைத்திருக்கிறான். குர்ஆன் திலாவத்திலே நிம்மதியை சந்தோஷத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஜிக்ரிலே அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான், தொழுகையிலே அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான். இது இப்படி இருக்க இன்னும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்றுதான், திருமண வாழ்க்கையிலும் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா திருமணம் என்ற இந்த உறவிலும் அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியை வைத்திருக்கிறான். பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் மனிதனுக்கு நிம்மதியை வைத்திருக்கின்ற மூன்று இடங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே ஒன்று அல்லாஹ் சூரத்து ரூம்லே சொல்லுகின்றான், 21 ஆயத்து, وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ تُرَابٍ لِتَسْكُنُوا إِلَيْهَا. அந்த மனைவியினூடாக, அந்த குடும்ப வாழ்க்கையினூடாக அந்த கணவன் அமைதி அடைய வேண்டும், நிம்மதி அடைய வேண்டும் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் அன்ஆம் 96 ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது, ஃபாலிகுல் இஸ்பாஹி வஜஅல லைல சகனா, உங்களுக்கு இரவை நாங்கள் நிம்மதியான சுபீட்சமான நேரமாக ஆக்கியிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறான். எனவே அல்லாஹ் இரவிலும் எங்களுக்கு நிம்மதியை வைத்திருக்கிறான், மனைவியிடத்திலும் அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியை வைத்திருக்கிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் பரிசுத்த அல் குர்ஆனிலே, சூரத்துல் நஹல் 80 ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, உங்களுடைய வீடுகளிலும் அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை வைத்திருக்கிறான். எனவே நிம்மதி என்ற அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டால் நிம்மதி அல்லாஹ் மூன்றிலே வைத்திருக்கிறான். ஒன்று இரவு, இன்னும் ஒன்று எங்களுடைய இல்லம், நாங்கள் இருக்கக்கூடிய வீடு, இன்னும் ஒன்று எங்களுடைய மனைவி, திருமண வாழ்க்கை. எனவே ஒரு மனிதன் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் மூன்றில் இரண்டு பகுதியைத்தான் நிம்மதி அடைந்து கொள்கின்றார். திருமணம் முடித்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் மூன்று பகுதியை நிம்மதி அடைந்து கொள்கின்றார், 100 விதமாக. எனவே இந்த நிம்மதி அடைந்திருக்கிறார்களா இல்லையா என்று கேட்டால் வாழக்கூடியவர்களிடத்திலே கேட்டால் தான் தெரியும். எனவே இந்த நிம்மதி அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் சில வழிகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த வழிகளை பின்பற்றுகின்ற போதுதான், கடைபிடிக்கின்ற போதுதான் திருமண வாழ்க்கையிலே இன்பத்தை, திருமண வாழ்க்கையிலே சந்தோஷத்தை அடைய முடியும். அப்படி இல்லை என்றால் சந்தோஷத்தை அடைய முடியாது. மினத்துராப் அலத்துராப் இலத்துராப், மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கு மேலேதான் வாழுகிறோம், மண்ணுக்குள்ளே தான் போகிறோம். ஏனையவர்களை போன நாம் நினைத்தவாறு வாழ்ந்துவிட முடியாது. மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்கு மேலே வாழ்ந்து மண்ணுக்குள்ளே போகிறோம் என்பதனால் நினைத்த மாதிரி மண்ணையும் பொன்னையும் விரும்பி வாழ முடியாது. மாறாக எங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் வர வேண்டுமாக இருந்தால், மனவாழ்விலே நிம்மதியை பெற வேண்டுமாக இருந்தால், திருமணம் முடிப்பதற்கு முன்னால் சொல்லுகின்றார் நான் நிம்மதியாக இருந்தேன், திருமணம் முடித்ததற்கு பின்னால் சொல்கிறார் இருந்த நிம்மதியை நான் இழந்து விட்டேன் என்று சொல்கிறான். எனவே அந்த நிம்மதி அடைந்து கொள்வதற்காக இஸ்லாம் ஏராளமான வழிகளை சொல்லி தந்திருக்கிறது. அந்த வகையிலே எல்லாவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் இழந்தராவிட்டாலும் முக்கியமாக 5 விடயங்களை, இந்த 5 விடயங்களை கடைபிடிக்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி அடைந்து கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி உலமாக்கள் இன்னும் ஏராளமான காரணங்களை சொல்லியிருந்தாலும் மிக முக்கியமான ஒரு 5 காரணங்களை உங்களுக்கு முன்னால் தெளிவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அதிலே முதலாவது அம்சம், திருமண வாழ்விலே கணவன் மனைவியுடைய வாழ்விலே நிம்மதி அடைய வேண்டுமாக இருந்தால் முதலாவது நாங்கள் நேரம் கொடுக்க வேண்டும். நேரம் கொடுக்கவில்லை என்றால் எங்களுடைய கால நேரத்தை எங்களுடைய மனைவிக்கு, மனைவி கால நேரத்தை கணவனுக்கு கொடுக்கவில்லை என்றால் அந்த இல்லற வாழ்க்கையிலே சந்தோஷத்தை அடைய முடியாது. இன்றைக்கு நாங்க எங்கட போனுக்கு கொடுக்கிற நேரத்தை விடவும், இன்னைக்கு போனுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கிறோம், நவீன தொலைத்துறவு சாதனங்களுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கிறோம், வீட்டில் உள்ள டிவிக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் எங்கட பள்ளிக்கு கொடுத்த நேரம் எவ்வளவு, எங்களை பெற்று வளர்த்த தாய் சாப்பனுக்கு கொடுத்த நேரம் எவ்வளவு, எங்களுடைய உறவுகளை பார்ப்பதற்கு தரிசிப்பதற்கு கொடுத்த நேரம் எவ்வளவு, எங்களுடைய மனைவிக்கு கொடுத்த நேரங்கள் எவ்வளவு, என்னுடைய பிள்ளைகளில் கொடுத்த நேரம் எவ்வளவு, இதையும் அதையும் கணக்கிட்டால் இதை விட அந்த நேரம் அதிகம். இன்றைக்கு சிலர் என்ன செய்கிறார் தெரியுமா, வீட்டில் தான் இருக்கிறார்கள், சொந்த இல்லத்தில் தான் இருக்கிறார், நிம்மதி அடையக்கூடிய அந்த இடத்தில் தான் இருக்கிறார், நிம்மதி அடையக்கூடிய நேரம் இரவில் தான் இருக்கிறார். ஆனால் கணவனுடைய கையிலே ஒரு போன், மனைவியுடைய கையிலே இன்னொரு போன். உடம்புகள் இரண்டும் தான் வீட்டில் இருக்கிறது, உணர்வுகள் எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கின்றன. அன்பானவர்களே, நிம்மதி அடைய முடியாது. நிம்மதியை எங்கேயோ நாங்கள் தொலைத்து விட்டு வெறுமனே நிம்மதி எங்கே தேடுவதில் அர்த்தம் கிடையாது. எனவே நேரம் கொடுக்க வேண்டும். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்துக்கு அதிகமான நேரம் கொடுத்தார்கள். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வீட்டுக்குள்ளே வருகின்ற போது எல்லா பிரச்சனைகளையும் தலையிலே இருந்தாலும், உம்மத்துடைய கவலை தலையிலே இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வருகின்ற போது அந்த மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை முழுமையாக செலுத்துவார்கள், கொடுப்பார்கள். அதனால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்னுடைய வீட்டுக்குள்ளே வருகின்ற போது அழகாக பாட்டு படித்து வைத்து படித்து வரவேற்பார்கள். லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன், வானத்தில் ஒரு சூரியன் இருக்கிறது, எனக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது, என்னுடைய சூரியன் என்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழகாக சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் நேரம் கொடுக்க வேண்டும். நேரம் கொடுக்கவில்லை என்றால் முதலாவது பிரச்சனை உருவாகும். மனைவி சொல்வா, எந்த பிரச்சனையும் இல்லை, கணவன் என்னோட பேசுற இல்ல, இதுதான் பிரச்சனை. ஒரு மனைவியாப்பட்டவள் காலையில் இருந்து மாலை வரைக்கும் வீட்டில் இருப்பார், அவள் என்ன செய்வார், பிள்ளைகளோட அடுத்த வீட்டோட ஒரு 25% கதைத்து விட்டு 75% அப்படியே பாக்கியா வைத்திருப்பார், கதைக்க வேண்டும் என்று. கணவன் காலையிலே தொழிலுக்கு போனவர், பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், கடைக்கு வந்து போகக்கூடியவர்கள், நண்பர்கள், போன் எல்லா வலையிலையும் 75% அவர் கதைச்சு விட்டு 25% அவர் மிச்சம் வைத்திருப்பார். வீட்டுக்கு வருகின்ற போதும் நாளைக்கு எத்தனை செக், நாளைக்கு எப்படி பிசினஸ், நாளைக்கு யார் என்ன தேடி வருவாரு, நாளைய ஷெட்யூல இன்றைக்கு தலையில போட்டு வருவாரு. வீட்டை வந்தா மனைவி 25% நான் கதைத்து இருக்கிறார், இவர் 75% கதைத்து விட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால் கண்ணியமானவர்களே, அந்த மனைவியோடு அந்த 25% கதைக்கிறாரா இல்லை, ஏனைய விவகாரங்களை தலையிலே சுமந்து விட்டு வந்ததுக்கு பின்னால் மனைவி வீட்டிலே உள்ள குடும்ப விவகாரம், பிள்ளையுடைய விவகாரம், இன்னும் அவருடைய பிரச்சனை நோய் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று ஆசையோடு தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருப்பார். அப்படி இருக்கின்ற அந்த மனைவியோடு நாங்கள் கொஞ்சி பேசாமல் இருக்கின்ற போது அந்த மனைவி எங்களை எப்படி வரவேற்பாள்? எனவே நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாம் பேசவில்லை என்றால் இன்னொரு சமுதாயம் பேசுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று சிலருடைய வேலையே பிறருடைய குடும்பத்தை கலைப்பது, சிலருடைய குடும்பத்தை கலைப்புதான் சிலருடைய வேலை. இன்னும் மிஸ்கோல் பாட்டின்னு கூட சில பகுதிகள் இருக்கிறார்கள், நவுது இல்லாத பாதுகாப்போம். எனவே நாம் விரும்பியோ விரும்பாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான், கணவன் மனைவிக்கு இடையிலே உள்ள தொடர்பாடலை இன்றைய தொடர்பாடல் அப்படியே தூண்டிட்டு இருக்குது. அது மொபைல் போனா இருக்கலாம், அது டிவியா இருக்கலாம், அல்லது நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இன்றைய கணவன் மனைவிக்கு இடையிலே உள்ள தொடர்பாடல் அப்படியே தூண்டிச்சிருக்கு. எனவே கணவன் மனைவிக்கு நேரங்கள் கொடுக்கின்ற போதுதான் மனவாழ்விலே சந்தோஷத்தை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய வீட்டுல பரக்கத் இல்லை, சந்தோஷம் இல்லை, எனக்கு ஒரு வழியை சொல்லித்தாங்க நாயகமே என்று வந்து கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விடயங்களை சொல்லவில்லை, சுருக்கமாக சொன்னார்கள், குலு ஜமியா வலா தஃபர்ரு, நீங்க சேர்ந்து சாப்பிடுங்க, பிரிஞ்சிடாதீங்க, நிம்மதிக்கு வழி சேர்ந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு வீட்டிலே கணவன் மனைவி ஒரு பிள்ளை என்று வைத்துக் கொள்வோம், மூணு பேரும் சாப்பிடுறது மூணு டைமுக்கு, 7 மணிக்கு பிள்ளைக்கு பசி வர நைட்ல 7 மணிக்கு உமா பிள்ளைக்கு சாப்பாட கொடுத்துருவான், 8:30 காட்டி மனைவி பாப்பா கணவன் வரலையே எனக்கும் பசி நானும் சாப்பிடுவோம், அவரும் சாப்பிட்டு விட்டு என்ன செய்வான் அந்த மனைவி, அப்படியே கணவனுக்கு சாப்பாட போட்டு தூங்கிடுவான். அதுக்கு பின்னால மூணாவது கணவன் 10 மணி அல்லது 11 மணிக்கு தான் வந்து சில நேரம் எங்கேயாவது சாப்பிட்டு வருவாரு, சில டைம்ல சாப்பிட மாட்டார். எனவே அவர் 10 மணிக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுவார். எனவே வீட்டுல மூணு பேர் இருந்து ஒரு சகன்ல இருக்கக்கூடிய ஐந்து நபர்களும் இல்லாமல் மூன்று பேர் இருந்து ஒன்றாக சாப்பிட்டுக் கொள்ள முடியாத இந்த குடும்பத்தில எப்படி வரக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? எப்படி நிம்மதி அடைந்து கொள்ள முடியும்? கண்ணியமானவர்களே, தனிமையிலே நாங்கள் சாப்பிடுகின்ற போது அதிலே பரக்கத் இல்லாமை ஒன்று இருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்கிறது, மனைவி அப்படியே கறிகளையும் உணவுகளையும் வைத்து விட்டு அவள் தூங்கி விடுவாள். அதிலே சில வேளை கொசுக்கள் அல்லது வேற ஏதாவது மொய்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுகின்ற போது மனைவி சில இடங்களிலே அந்த கொசுவை கண்டு அந்த இடத்துல தட்டி விடுவாள். எல்லாம் ஒன்றா சாப்பிட்டாள். சில வேளை உணவுகள் சிக்கனமாக மீயும். சிக்கனத்தன்மை அங்கே இருக்கிறது, பரக்கத் இருக்கிறது. கூட்டாக சாப்பிடுகின்ற போது வீண்விரயம் தவிர்க்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது. இப்படியெல்லாம் ஏராளமான விடயம் இருக்கின்றன அன்பானவர்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குடும்பத்துக்கு அதிகமாக நேரம் கொடுக்க வேண்டும், அப்போதுதான் குடும்பத்திலே பரக்கத் உருவாகும், நிம்மதி உருவாகும். அப்படி இல்லை என்றால் எங்களால் குடும்பத்திலே நிம்மதி அடைந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு சில பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்திதான், கணவர் என்னோட பேசுகிறார் இல்ல, கணவர் என்னோட பேசுகிறார் இல்ல, போனை பார்த்து சிரிக்கிறார். தன்னுடைய மனைவியை பார்த்து சிரிக்காதவர் போனை பார்த்து சிரிக்கிறார். இன்றைய உலகத்துல பார்க்கிறோமா இல்லையா? எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் எங்களுடைய மனைவிக்கு கூடுதலாக நேரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி நாம் நேரம் கொடுக்கவில்லை என்றால் எத்தனையோ பெண்மணிகள் இன்றைய உலகத்திலே மனநோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். நாங்கள் பேசவில்லை என்றால் அவர் 25% பேசியிருக்கிறார், இன்னும் 75% எப்படியோ பேச வேண்டும். ஒரு நாள், இரண்டு நாள், ஒரு மாதம், இரண்டு மாதம், மூணு மாதம், ஆறு மாதம், வருடங்கள் போகின்ற போது அந்த பெண் எப்படியோ பேச முற்படுவாள். சில வேளை அந்த பெண் வீட்டுக்கு வந்து உண்ட மீன்காரன் அல்லது கீரை வியாபாரி அல்லது வேறு வியாபாரிகளோடு கள்ள தொடர்புகளை வைக்கக்கூடிய நிலைமைகளும் ஏற்படுவதொன்று. எனவே ஒவ்வொரு கணவன்மார் இந்த விடயத்திலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அப்படி யாருமே பேச கிடைக்கவில்லை என்றால் அந்த பெண் தனிமையிலே பேச முற்படுவார். கத்தரிக்காயை பார்த்து சொல்லுவார், கத்தரிக்காய் எவ்வளவு காஞ்சிருக்கிறது. முத்தத்தை பார்த்து சொல்லுவார், எவ்வளவு ஊத்தியாக இருக்கிறது. கத்தியை பார்த்து சொல்லுவார், கத்தி வெட்டது இல்லையே. இப்படி தனிமையிலே பேசி பேசி காலப்போக்கில் அந்த பெண் நோயாளியாக மாறிவிடுவார். எனவே ஒவ்வொரு கணவன்மார் இந்த விடயத்திலே கூடுதலாக கவனமடுங்கள். தன்னுடைய குடும்பங்களுக்கு கூடுதலாக நேரத்தை கொடுங்கள். இரண்டாவது கண்ணியமானவர்களை, குடும்பத்தில் நிம்மதி எதிர்பார்க்கக்கூடியவர் இரண்டாவது செய்யக்கூடியது ஆன்மீகத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தது. ஆன்மீகம் என்றால் வணக்கம், விவாதத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தவில்லை. விவாதத்தில் கவனம் செலுத்தவில்லை என்றால் கண்ணியமானவர்களே, நாங்கள் நிம்மதி அடைந்து கொள்ள முடியாது. ஒரு வீட்டில் விவாதத்து இருக்கும், வணக்கம் இருக்கும், வீட்டுக்குள்ள வருகின்ற போது சலான் சொல்லிட்டு தான் கண்ணம் வரும். அந்நிய பெண்களுக்கு சலாம் சொல்லக்கூடியவர் மனைவிக்கு சலாம் சொல்ல வைக்கப்படுகிறார். மனைவியில புறத்தால ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்தா அந்த கணவனுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது, கண்ணு மாறி ஏசுவார். இதே சந்தர்ப்பத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போறார் அல்லது ஒரு கடைக்கு போகிறார், அங்கே ஏதாவது முன்ன பின்ன நடந்திருக்கிறது அல்லது அங்கே உள்ள அந்த வேலையாட்களான அந்த பெண்களுடைய கரத்தால் ஏதாவது வீதர் ஒரு கவுண்ட் இருக்கிறது, அதில் ஒரு தண்ணி கவுண்ட் இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த கணவன் சொல்லி சொல்லுவார், இவருடைய தவறே கிடையாது, அங்கிருந்து வந்த தவறு. அந்த நேரத்தில் இவர் சொல்லி சொல்லுவார். எனவே எங்களுக்காக வேண்டி மெஷினை போன்று காலையில் முதல் மாலை வரைக்கும், காலை நேரம் முதல் மாலை வரைக்கும் கஷ்டப்படுகின்ற அந்த மனைவிக்கு கண்ணியமானவர்களே நாங்கள் புகழாரம் சூட்ட வேண்டும். அந்த மனைவிகளை நாங்கள் அவர்களோடு இருந்து நிறைய விடயங்களை மசூரா செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று வீட்டுக்குள்ளே வருகின்ற போது சலாம் சொல்லி வர வேண்டும். அன்றான எங்களுடைய வாழ்க்கையிலே துவாக்கள் இருக்க வேண்டும். துவாக்கள் என்பது மிக முக்கியமான ஒரு இபாதா. காலை மாலை இரவில் தூங்குகின்ற போது, இல்லற வாழ்க்கையை தொடங்குகின்ற போது, எல்லா சந்தர்ப்பங்களின் துவாக்களை இஸ்லாம் கட்டித்தரும். துவாக்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரவே தொழுகையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. தொழுகைக்கு நாங்கள் எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? கொஞ்சம் நேரம் கொடுக்கிறோம் தொழுகைக்கு. ஆனா இந்த ஆன்மீகத்தில் கொடுக்கக்கூடிய நேரத்தால் அல்லாஹ் எங்கட குடும்ப வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்துறான். ஒரு நாளைக்கு நாங்கள் 5 நேரங்கள் தொழுகிறோம். ஒரு நேர தொழுகைக்கு 10 நிமிடம் என்று வைத்துக் கொண்டால் 5 நேர தொழுகைகளுக்கும் 50 நிமிடம் ஒதுக்குறோம். ஒரு மனுத்தியானம் என்று வச்சுக் கொள்வோமே, அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்கிறோம்? 24 மனுத்தியானத்தில் ஒரு மனுத்தியானம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல ஒரே ஒரு வருடம் துறக்கிறார். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 2 வருடம் துறக்கிறார். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆயுள்ல 4 வருடங்கள் துறக்கிறார். நோம்பை எடுத்து பாருங்க, 12 மாதத்துல ஒரு மாதம் நோம்பு பிடிக்கிறோம். 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் ஆயுள்ல ஒரு வருடம் நோம்பு பிடிக்கிறான். 24 என்றா 2, 48 என்றா 4, 96 என்றா 8. 96 வயதில் ஒருத்தர் மௌத்தாகிவிட்டால் அவர் வெறுமனே சுஜூது செய்தது 4 வருடங்கள். நோம்பு நோட்டது 8 வருடங்கள். அல்லாஹ் இங்கு காலம் முழுக்க இபாதத் செஞ்சக்கூடிய தருகிறான். அது மாத்திரமல்ல, இந்த இபாதத்தால் இந்த ஆன்மீகத்தால் அல்லாஹ் குடும்பத்திலே வரக்க செய்யப்படுத்துகிறான். எனவே ஆன்மீகத்திலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரிசுக்கு தருவதை அல்லாஹ் பொறுப்பெடுப்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே வாதா தருகிறார். எனவே இரண்டாவது அம்சம் ஆன்மீகத்திலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவது அம்சம் நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்கு சுத்தமாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் சுத்தம் பேண வேண்டும். இன்றைக்கு சில கணவன்மார் மனைவியை விட்டு பிரிவதற்கு காரணம் பெண்கள் சுத்தமில்லை என்று சொல்வார்கள். பெண்கள் மாதவிடாய் வரக்கூடிய காலங்களிலே இருந்தாலும் தன்னுடைய கணவன் மனத்தை தான் நுகர வேண்டுமே தவிர அவளிடமிருந்து துரு நாட்டத்தை நுகரக்கூடாது. அது கணவருடைய உள்ளத்திலே சில வேலை வேறு எண்ணங்களை தோற்றுவித்து விடும். எனவே ஆண்களை பொறுத்த வகையிலும் சுத்தத்தை பேண வேண்டும். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், ஏகே மரபுகள் 5 என்று சொன்னார்கள். அதிலே 1 ஹத்னா செய்வது, 2 அக்குள் முடிகளை களைவது, 3 மர்மஸ்தான முடிகளை களைவது, 4 மீசையை கத்தரிப்பது, 5 நகங்களை வெட்டுவது. இதிலே முதலாவது சொன்ன ஹத்னா, ஹத்னாவை தவிர மீதமுள்ள 4 அக்குள் முடியை களைவது, மர்மஸ்தான முடியை களைவது, நகம் வெட்டுவது, மீசையை கத்தரிப்பது, இந்த 4 40 நாளைக்கு மேலே விட்டு வைக்க கூடாது. அதற்குள்ளே செய்து கொள்ள வேண்டும். சில வேளை இந்த அசுத்தங்களை நீக்காதிருக்கின்ற போதும் சில குடும்பங்கள் பிரிந்த வரலாறுகள் இலங்கையில் கூட இருக்கின்றன. எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயத்திலே கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். ஆக கூடினது 40 நாள். நகங்களை பொறுத்தவர்களே வாராந்த வெட்ட வேண்டும். சிலர்களுடைய உடம்பை பொறுத்து அது வேகமாக வளரும், அவர்கள் 2 வாரத்துக்கு ஒரு முறை அகற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே இந்த சுத்தங்களை பேணிக் கொள்ள வேண்டும். சுத்தம் இல்லைன்னு சொன்ன போது வெளிச்சுத்தத்தை மாத்திரம் நான் சொல்லவில்லை, உள் சுத்தம் இருக்க வேண்டும். சிலர் நாவால ஒன்ற பேசுவார், உள்ளத்தில் ஒன்று இருக்கு, நாவுல ஒன்று உள்ளத்தில் ஒன்று இருக்கு, அப்படி பேசக்கூடாது. எவ்வளவு கள்ள தொடர்புகளை வைத்துக் கொண்டு நாவினால் ஏதோ அந்த பெண்ணுக்கு மட்டும்தான், அந்த மனைவிக்கு மட்டும்தான் அன்பு காட்டுவதை போன்று பேசுவார்கள். உள்ளத்தில் எவ்வளோ புரோதங்கள் விரோதங்களை வைத்துக் கொண்டிருப்பார் சில கணவன்மார்கள். அப்படி யாரும் இருந்து விடக்கூடாது. நம்பிக்கைக்கு யாரும் துரோகம் செய்து விடக்கூடாது. எனவே மூன்றாவது விடயம் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருக்கின்ற போதுதான் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை அடைந்து கொள்ள முடியும். 4வது விடயம் கண்ணியமானவர்களே, ஹலாலான சம்பாத்தியம். சம்பாத்தியம் இல்லாத போது வாழ்க்கையிலே பிரச்சனை உருவாகும். ஹலாலான சம்பாத்தியமும் அதே போன்று அந்த வீட்டை ஒரு பெண் அல்ல ஒரு ஆண் தான் நிர்வாகம் செய்ய வேண்டும். 4வது பகுதி, சம்பாத்தியம் இல்லை என்றால் வீட்டிலே பிரச்சனை உருவாகும். சில இடங்கள்ல யாரு தேடுறதுன்றா மனைவி தான் நுழைக்கிற, அவருக்கு ஒண்ணுமே விளங்குற இல்ல, நான் தான் இடியாப்பம் சுட்டு கடையாப்பம் சுட்டு அல்லது மட்டைகளை அழைச்சி உமல்களை அழைச்சி கொடுத்து எப்படியாவது இந்த காலத்தை கொண்டு போறேன், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் தான் எடுத்துட்டு போறேன், இந்த பிள்ளைகளுடைய பாடசாலைக்கு மக்தபுக்கு நான் தான் ஃபீஸ் கட்டுறேன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் சமூகத்தில இல்லாமல் இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தில் ஒவ்வொரு கணவன்மாரும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து தேடக்கூடிய வருவாய் ஹலாலான வருவாயாக இருக்க வேண்டும். நபிமார்களை பொறுத்த வகையிலே நபிமார்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் ஏதோ ஒரு வகையிலே ஒவ்வொரு தொழில் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிமாரும் அவருடைய தராதரத்துக்கு ஏற்றமாறு தொழில் செய்திருக்கிறார்கள். தொழில் செய்வதென்பது இழிவல்ல, தொழில் செய்யாது பிறரிடத்திலே கையேந்தி புழைப்பதுதான் இழிவு. பொட்டி கடையில் வச்சிட்டு இருக்கிறது இழிவல்ல, வீட்டுக்கு வீடு போயிட்டு வியாபாரம் பண்றால் அது இழிவல்ல, அது இஸ்லாம் காட்டி தந்த ஒரு முறை. எனவே ஹலாலான சம்பாத்திய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஹலாலான முறையிலே வந்தால்தான், ஹலாலான வருவாய் எங்களுக்கு வந்தால்தான் எங்களை குடும்பத்துல இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஹராமான முறையில வருவாய்கள் வந்தால், நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவு ஹராமாக இருந்தால் வெளிப்பாடுகளும் ஹராமானதாகத்தான் இருக்கும். மதுபானம் குடிக்கிற ஒருவர், ஹராத்தை செய்கின்ற ஒருவர், அவருடைய நாவால் சிக்கரை எதிர்பார்க்க முடியாது, அவருடைய நாவால் குர்ஆன் திலாவத்தை எதிர்பார்க்க முடியாது, அவருடைய நாவால் அருவறுப்பான வார்த்தைகள் தான் வரும். அந்த வார்த்தை தன்னுடைய குழந்தைகளிடையே காதை தொடுவது மாத்திரமல்ல, இன்னும் அடுத்த வீட்டுடைய இடையூறை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு சிலர்களுடைய அறமான செயல்கள் வெளிப்பாடாகி கொண்டிருக்கின்றன. எனவே கண்ணியமானவர்களை, எங்களுடைய குறைகளை வீட்டிலே உள்ள மதில்களும் வீட்டிலே உள்ள தாப்பைகளும் தான் மறைத்துக் கொண்டிருக்கின்றன. வீட்டிலே உள்ள மதிலும் தாப்பாய்களும் இல்லை என்றால், எங்களுடைய குறை பாதைக்கு வந்து விட்டால், எங்களுக்கு இருக்கின்ற கொஞ்சம் கௌரவமும் இல்லாமல் போய்விடும். எனவே எங்களுடைய கௌரவத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாலாவது விடயம், வீட்டை நிர்வாகம் செய்வது அவனுடைய பொறுப்பு. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்கின்றான், அவங்கதான் பெண்களை நிர்வாகம் செய்யணும். பெண்ணை திருமணம் முடிக்கும் போது அதை சொல்லி தருவான், இந்த பெண்ணை பொருந்தி கொண்டேன், கபூல் செய்து கொண்டேன் சொல்லுவோம். எப்படி நான் கபூல் செய்து கொள்வோம்? பலவீனமான பெண், குறையுள்ள பெண், புத்தியிலே குறையுள்ளவள், சமையல்ல குறை இருக்கலாம், கூடுதலாக தூங்கக்கூடியவா இருப்பலாம், சில வேளை சொல்வதெல்லாம் கேட்காத ஒரு தன்மை இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படி கபூல் செஞ்சிருந்த பெண், நாங்க திருமணம் முடித்ததுக்கு பின்னால் என்ன செய்கிறா? சின்ன ஒரு தவறு இருக்குது, அந்த பெண்ணை வீட்டுக்கு அடுப்பேலுமா? சமைக்கின்ற போது கொஞ்சம் உப்பை கூட்டிட்டா, அல்லது சின்னொரு தவறு செஞ்சிட்டா வீட்டுக்கு அனுப்பிடுமா? வீட்டுக்கு அனுப்பினா நாங்க ஆண்களா? குர்ஆன் சொல்லுகிறது, நீங்க தான் நிர்வகிக்கணும், நீங்க தான் அந்த பெண்ணை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு, அந்த பெண்ணை திருத்தக்கூடிய பொறுப்பு. அவள் பலவீனமானவள், புத்தியிலே குறைவுள்ளவள். எனவே இதை நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்துக் கொண்டால், எந்த பெண்ணையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தலாக் செல்லவே நிலைமையப்பட்டிருக்காள். 3 மாதம், 6 மாதம், 1 வருடத்துல தலாக், சின்ன சின்ன காரணங்களுக்கா? நான் வருகின்ற போது என்னுடைய மனைவி போன ஒண்ணி கொண்டிருந்தா, இதுக்கு அவனை தலா கொடுக்கிறார் கணவர். மறுபக்கம் அவர் மறந்து விட்டார், எல்லா நேரமும் போனோடுதான் அவர் இருக்கிறார். வீட்டுக்குள்ளே சலாம் சொல்லி நுழைய வேண்டிய கணவர் போனை காதிலே வைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே நுழைகிறார். கண்ணியமானவர்களே, எங்கே வரக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? வீட்டிலே இருந்து வெளியே செல்கின்ற போது போனோடு செல்கிறார், எங்கே வரக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? இரவையிலே தூக்கத்துக்கு வந்தாலும் தன் மனைவிக்கு பக்கத்தில் இருந்து அந்த போனோடு தன்னை இரவை கழிக்கிறார் என்றால், கண்ணியமானவர்களே, எப்படி சந்தோஷத்தை அடைந்து கொள்ள முடியும்? எனவே இந்த விடயத்தை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, சந்தோஷத்தை நிம்மதியை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அடுத்து கடைபிடிக்க வேண்டிய விடயம் 5வது, புகழுதல். மனைவியை புகழ வேண்டும், மனைவிக்கு அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பிறருக்கு அன்பு அள்ளி கொட்டுறோம், அந்த மனைவி மெஷினை போல கஷ்டப்படுகிறார். காலையில இருந்து மாலை வரைக்கும் சுத்தம் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டால் ஆண்களை விட பெண்கள் தான் கூடுதலாக கஷ்டப்படுகிறார்கள். வீட்டுடைய சுத்தமா, வீட்டுக்கு உள்ள சுத்தம் பண்ணுவதா, நம்முடைய உடுப்பை கழுவுவதா, பிள்ளையுடைய உடுப்பை கழுவுவதா, பிள்ளையை குளிக்க வைப்பதா, குளிப்பாட்டுவதா, அதே போன்று பிள்ளையை பாடசாலைக்கு செல்வதற்கு முன்னால் உள்ள அந்த பிள்ளையுடைய உடுப்பை ஐ பண்ணுவதா, வேக்கை துப்புர பண்ணுவதா, எல்லா விவகாரங்களையும் யார் செய்வது? எங்களுடைய சகோதரி தான், எங்களுடைய தாய் தான், எங்களுடைய மனைவி தான் என்பதை எந்த கணவன்மாரும் எந்த ஆண்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பலவீனமானவர்கள், அவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எங்களுடைய கரங்களிலே தந்திருக்கிறான். அதை நல்ல முறையில் நாங்கள் நிர்வாகம் செய்து கொள்ள வேண்டும். எனவே இறுதியாக 5வது, அந்த பெண்ணை நாம் புகழ வேண்டும். கஷ்டப்படுகிறாள் எங்களுக்காக, எங்களுக்காக அவனை சமைக்கிறாள், விதவிதமான உணவுகளை சமைத்து தருகிறாள், நாளாந்தம் வீட்டை துப்புரவு பண்ணுகிறாள், நாளாந்தம் எல்லா விவகாரங்களையும் அழகான முறையில் செவ்வனே செய்து முடிக்கிறார். எனவே அந்த பெண்ணை புகழ்ந்தால், அந்த பெண்ணுக்கு நாங்கள் வாழ்த்து சொன்னால், அந்த பெண்ணுக்கு நாங்கள் அன்பை வெளிப்படுத்தினால் அது ஒரு காலமும் குறைந்து போகாது. இன்றைக்கு எங்களுடைய மனைவிக்கு நாங்க சலாம் ஒன்று சொல்றது வெட்கப்படுகிறோம், வெளியில போனா எத்தனையோ பேருக்கு சலாம். கண்ணியமானவர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஐந்தையும் கடைபிடித்தால் வாழ்க்கையில சந்தோஷத்தை அடைந்து கொள்ளலாம். இறுதியா ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே. இஸ்லாத்திலே குர்ஆன் ஐந்து விடயங்களை பேசியிருக்கிறது. குர்ஆன் ஈமானியாத், ஈமான் சார்ந்த விடயங்களை பேசியிருக்கிறது. அதே போன்று குர்ஆன் இபாதாத், வணக்கம் சார்ந்த விடயங்களை பேசியிருக்கிறது. அதே போன்று முஆஷரத், குடும்ப வாழ்க்கை சார்ந்த விடயங்களை பேசியிருக்கிறது. அதே போன்று குர்ஆன் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசியிருக்கிறது. அதே போன்று குர்ஆன் அஹ்லாக், பண்பாடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசியிருக்கிறது. இதே ஆரம்பத்திலே சொன்ன ஈமானிய, அல்லாஹுவை, மறுமையை, மலக்கு மாறை, கியாமத்து நாளை, நன்மை தீமையை நம்புவது ஈமான். இன்னும் ஒன்றிருக்கிறது இபாதாத், வணக்கங்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, சதக்கா, உம்ரா, இதெல்லாம் இபாதத். இந்த இபாதத், ஈமானிய இபாதத், இந்த இரண்டையும் விட, இந்த இரண்டையும் விட அதிகமாக குர்ஆன் பேசியிருக்கிறது எதை என்றால் கண்ணியமானவர்களே, முஆஷரத், குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை, பிள்ளை வளர்க்கிற விடம், மனைவி எப்படி நாங்க வழி நடத்தணும், இந்த விஷயம். முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம். அதே போன்று அஹ்லாக், பண்பாடு, அடுத்த வீட்டு நடக்கணும், முஸ்லீம் வகுப்பில் நடக்கும், முஸ்லீம் அல்லாத வகுப்பில் நடக்கணும். இந்த மூணையும் கூடுதலாக பேசியிருக்கிறார். ஆரம்பத்திலே உள்ள இரண்டும் ஈமானியத், அதே போன்று இபாதத், இந்த இரண்டும் அல்லாஹோடு சம்பந்தப்படக்கூடியது. இது இரண்டை இரண்டாக பிரிக்கலாம். ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமை, ஹுகூக்குல் இபாத், அடியாரர் செய்யக்கூடிய உரிமை என்று பிரிக்கலாம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வழிகள் ஈமான், இபாதத். இதிலே குறைவு வந்தால் அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். யாருக்கும் தட்டி கேட்க முடியாது, ஏன் இந்த மனிதனை நீ மன்னித்தா என்று. இவர் தொழுகையாளி இல்லையே, இவர் ஹஜ் செய்யவில்லையே, இவரை ஏன் மன்னித்தா என்று யாருக்கும் தட்டி கேட்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது அல்லாஹ் நாடியதை செய்வான். மீதமுள்ள மூன்றும் இருக்கிறதே, மாசராத், குடும்ப வாழ்க்கை இருக்கிறதே, யாருக்கும் தனிமையில் வாழ முடியாது. மனிதன் பலவீனமானவன், கணவனும் மனைவியும் சட்ட ரீதியான முறையிலே இணைவதைத்தான் குடும்ப வாழ்க்கை என்று சொல்கிறோம். எனவே ஒரு மனிதனுக்கு தனிமையிலே வாழ முடியாது, மனைவியோடு வாழ வேண்டும். மனைவிய திருமணம் முடித்ததுக்கு பின்னால் குடும்பமாகிறான், குடும்பமாகும், அதுக்கு பின்னால் இன்னொரு சம்பந்தப்படுகிறான். முஆமலா, கொடுக்க வாங்க, தனி ஒருத்தருக்கு வியாபாரம் பண்ண முடியாது, கஸ்டமர் கடைக்கு வரணும். ஒருத்தருக்கு தனிய கடன் வாங்க முடியும், இன்னொருத்தர் போய் கடன் வாங்கணும், இன்னொரு சம்பந்தப்படுகிறான். அஹ்லாக், பண்பாடு, மற்றவர்கள் சம்பந்தப்படுகிற ஆண்டை விட்டாரோடு. எனவே முதலாவது பகுதி, அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். ஆனால் மீதமுள்ள மூன்றும் இருக்கிறதே, இது மனைவியோடு சம்பந்தப்படக்கூடிய விடயம். மனைவியிடத்து, மனைவிக்கு நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் மனைவி மன்னிக்காத வரையிலே அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான். வியாபாரம் பண்ணுகிறோம், கொடுக்கல் வாங்கல்ல, எங்களுடைய கஸ்டமர் ஒருவருக்கு அநியாயம் செய்திருக்கிறோம், அந்த கஸ்டமர், அந்த வியாபாரி, அந்த எங்களுடைய வாடிக்கையாளர் எங்களை மன்னிக்காத வரையிலே அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான். எனவே இந்த விடயத்திலே நாங்கள் கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே பெண்களிடத்திலே குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நலவுகளை கொண்டு மறைக்க வேண்டும். இன்று ஒரு குறையை தூக்கி பிடிக்கின்றவர்கள் நாம் இருக்கக்கூடாது. குறைகளை நலவுகளை கொண்டு மறைக்கக்கூடிய தன்மை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். பெண் என்பது பலவீனமாக என்பதை நாம் இப்போது மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, முக்கியமாக ஐந்து விடயங்கள் நான் நினைவுபடுத்தினேன். இந்த ஐந்து விடயங்களை வாழ்க்கையிலே கடைபிடித்தால் நிச்சயமாக சந்தோஷத்தை, நிம்மதியை, எதிர்பார்க்கின்ற நிம்மதியை இந்த திருமண வாழ்க்கையினூடாக நாம் அடைந்து கொள்ளலாம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமண வாழ்க்கையினூடாக நிம்மதி அடைந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ்வை அனைவரையும் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளையிலே எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுடைய அயலவர்கள் அனைவர்களும் எங்களை நல்லவர்கள் என்று சான்று பகன்று அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் சுருக்கவாதிகளாக ஆவதற்கு நீயே அனைவருக்கும் கிருபை செய்துவாயாக. யா அல்லாஹ், அனைவரையும்
எம் அனைவரோடு பொருத்தமா ஆக்கிடுவாயாக, இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், குடும்ப வாழ்க்கையிலே குறைகள் இருந்தால் இனிமேல் அந்த குறைகள் வராமல் அதை திருத்தி நல்லவர்களா வாழ்வதற்கு நீ எம் அனைவருக்கும் அனுகூலம் புரிவாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்குவாயாக. கலிமாவோடு அந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கு நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த ஊருக்குரிய பறக்கத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், அங்குள்ள மக்களை ஒற்றுமையான மக்கள் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அங்குள்ள மக்களுடைய முன்மாதிரிகளை வெளி உலகத்தை காட்டிடுவாயாக. யா அல்லாஹ், எம் அனைவரையும் உனக்கு பொருத்தமானவர்களாக கபூல் செய்துவாயாக. ஆமீன், ஆமீன்.